வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மறித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே. ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
பிரியமான வேத ஆராய்ச்சியாளர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 2 நாளாகவும் 11 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 10 கோத்திரங்கள் கலகம் பண்ணி பிரிந்து போய்விட்டார்கள். ரெகோபெயாம் எருசலேமிற்கு வந்து திரளான யுத்த வீரர்களை திரட்டி 10 கோத்திரங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய எத்தனைத்த பொழுது தேவன் தலையிட்டு அந்த யுத்தத்தை நிறுத்தினார். 2 நாளாகவும் 11-12 வசனங்களை பாருங்கள். அந்த அரணிப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவரையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சரசமும் உள்ள பண்டக சாலைகளையும் யூதாவும் பென்னியமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான். இப்பொழுது ரெகோபெயாம் யூதா ராஜ்யத்திலே அரண்களை கட்டி பாதுகாவலை பலப்படுத்துகிறான். வடக்கு ராஜ்யம் யூதாவுக்கு எதிராக வந்தால் தங்களை காத்துக் கொள்ளும்படியாக திட்டம் வகுக்கிறான். தாவீதின் காலத்திலேயும் சாலமோனின் காலத்திலேயும் ஒன்றாக இருந்த ராஜ்யத்தின் பெரும்பகுதி இப்பொழுது பிரிந்து போய் சாலமோனின் மகனான ரெகோபெயாமுக்கு எதிரானதாய் மாறுகிறது. காரணம் என்ன? முதியோர்களின் ஆலோசனையை தள்ளி இளைஞர்களின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்ததனால் இந்த நிலை வந்தது. 2 நாளாகவும் 11 அதிகாரம் 13 வசனம். இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா? லேவியர்களுக்கு இஸ்ரவேல் தேசம் எங்கும் சில பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் குறிப்பாக அந்த கோத்திரத்திற்கென்று எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை. இப்பொழுது வடக்கு ராஜ்யத்தில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களை விட்டு எல்லா ஆசாரியர்களும் லேவியர்களும் யூதாவை நோக்கி எருசலேமை நோக்கி புறப்பட்டு வருகிறார்கள். வசனங்கள் 14-15. லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளி நிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்துக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள். அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலே பணி செய்யும்படியாக வடக்கு ராஜ்யத்திலிருந்த லேவியரும் ஆசாரியரும் கூட எருசலேமிற்கு யூதாவிற்கு வந்துவிட்டார்கள். இப்பொழுது வடக்கு ராஜ்யத்திலே யெரொபெயாம் பிசாசுகளின் வணக்கத்தை ஆரம்பிக்கிறான். ராஜாக்களின் புத்தகத்திலே இதை குறித்த விபரத்தை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 12 அதிகாரம் 27-29 வரை கவனியுங்கள். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். கவனித்தீர்களா? அந்த ஜனங்கள் இப்பொழுது பொன் கன்றுக்குட்டியை வணங்குகிறார்கள். இப்படிப்பட்ட வழக்கங்களுக்கு பின்னாலே பிசாசானவன் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆதி திருச்சபைகளை பார்க்கும்படியாக கடந்து சென்ற ஒரு ஊழியர் சொல்லும்பொழுது, கர்த்தர் பெருகமு சபைக்கு சொன்ன வார்த்தைகளை என்னால் உணர முடிந்தது என்று சொல்கிறார். கர்த்தர் சொன்னது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 13 வசனம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கவனித்தீர்களா? அவர்கள் பூரணமாக விக்கிரக வணக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டணத்திலே இருந்தார்கள். இந்த விக்கிரக வணக்கத்திற்கு பின்னாலே பிசாசானவன் இருக்கிறான். பிசாசானவன் பல வித்தியாசமான வழிகளிலே தன்னை வெளிப்படுத்துகிறான். 2 நாளாகவும் 11 அதிகாரம் 16-17 வசனங்கள். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களிலெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேலிலேயும் இருந்த 10 கோத்திரங்களுக்குள் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள கர்த்தரை நேசித்த ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக முன்பு போல எருசலேமிற்கு வந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யூதா மக்களின் வாழ்க்கையிலே எல்லாம் சுமூகமாக சென்ற 3 ஆண்டுகள் மட்டும் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றி வந்தார்கள். பின்னர் அவர்களும் கர்த்தரை மறக்க துவங்கிவிட்டார்கள். இப்பொழுது சாலமோனின் மகனான ரெகோபெயாமுடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 Nehemiah 11:21-23. ரெகோபெயாம் தன்னுடைய மனைவிகள், மறுமனையாட்டிகள் எல்லாரிலும் அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை சிநேகித்தான். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமாரத்திகளையும் பெற்றான். ரெகோபெயாம் மாகாளின் குமாரனாகிய அபியாவை அவன் சகோதரருக்குள்ளே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனை ராஜாவாக்க நினைத்தான். அவன் புத்தியாய் நடந்து யூதா பென்யமீனுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணான சகல பட்டணங்களிலும் தன் குமாரர் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான். வேத புஸ்தகத்திலே பல இடங்களிலே அநேக மனைவிகளை பெற்ற மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். இவ்வாறு பார்ப்பதனாலே சிலர் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை என்பதை தெளிவுபடுத்தவே சரித்திரத்திலே இந்த காரியங்களையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த ரெகோபெயாம் ஆரம்பம் முதலே சாலமோனுடைய வயது முதிர்ந்த ஆலோசகர்களின் ஆலோசனை கேளாமல் இளைஞர்களின் ஆலோசனைகளை கேட்கிறவனாய் இருந்தான். 10 கோத்திரங்களோடு யுத்தம் பண்ண அவன் எத்தனித்தது தவறு. அநேக மனைவிகளை அவன் கொண்டது தவறு. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்காகவும் தேவன் அவனை நியாயம் தீர்க்கப் போகிறார். ரெகோபெயாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் மற்றொரு பாவத்திற்கு அவனை வழிநடத்தியது. இப்பொழுது அவன் தன்னுடைய ஜனங்களை தேவனை விட்டு தூரமாய் வழிநடத்துகிறவனாயாகிறான். பாருங்கள், 2 Nehemiah 12:1. ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்திக் கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். ரெகோபெயாமுடைய செயல்களை தேவன் ஆமோதிக்கவில்லை. சிலர் இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதர்கள் செய்ததை வாசித்துவிட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த தண்டனையுமே வரவில்லையே என்று சொல்வார்கள். குறிப்பாக ஆபிராமை குறித்து அவ்வாறு சொல்வார்கள். வீட்டிலே வேலை செய்த ஆகாரை தன்னுடைய மனைவியாக்கிக் கொண்டான், அவள் மூலமாய் இஸ்மவேலையும் பெற்று எடுத்தான் என்று சொல்வார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, அதன் விளைவிலிருந்து ஆபிரகாம் தப்பிக்கொண்டான் என்றா எண்ணுகிறீர்கள்? இல்லை. இன்றைக்கும் ஆகாரின் பிள்ளைகளுக்கும் சாராளின் பிள்ளைகளுக்கும் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஊழியர் ஒருவர் எரிகோவிற்கு சென்றபொழுது ஒரு அரபு தேசத்து வழிகாட்டி அவர்களுக்கு உதவி செய்தான். அவன் மிகவும் ஞானமுள்ளவன், அகழ்வாராய்ச்சி செய்த அநேக முக்கியமான நபர்களுக்கு உதவி செய்தவன். அப்பொழுது அந்த ஊழியர் கர்த்தர் ஆபிரகாமிற்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்தும் இந்த தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமிற்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்திருக்கிறார் என்றும் கூறியபொழுது அந்த வழிகாட்டி அந்த ஊழியரை பார்த்து, நானும் இப்பொழுது வாழ்கிற யூதர்களைப் போல ஆபிரகாமின் குமாரன் தான் என்று கூறினானாம். அந்த அரபு தேசத்து மனிதன் சொன்னதிலே எந்த தவறும் இல்லை. அவன் மிகச் சரியாகவே சொல்லியிருக்கிறான். தான் ஒரு இஸ்மவேலன் என்பதை குறித்து அவன் பெருமை பாராட்டுகிறான். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமின் அந்த செயலை ஆமோதித்தாரா? சரித்திரத்திலே அவர் உண்மையை எழுதி வைத்திருக்கிறாரே ஒழிய ஆபிரகாமின் அந்த தவறான செயலின் விளைவுகள் இன்றும் வெளியரங்கமானதாகவே இருக்கிறது. அது உண்மையாகவே ஆசீர்வாதமானதாக அமையவில்லை. 100 காலமாக அது ஒரு முள்ளாகவே இருக்கிறது. இப்பொழுது ரெகோபெயாம் எப்படி கர்த்தரை விட்டு விலகி போனான் என்பதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி நியாயப்பிரமாணத்தை அவன் விட்டுவிட்டான் என்று சொல்லுகிறார். ஜனங்களும் அவ்வாறு கெட்டு போவதற்கு அவன் உடந்தையாய் இருந்திருக்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்மையான சகோதரனை, சகோதரியே, பொறுப்பான இடங்களிலே இருக்கிறவர்கள், தங்களுக்கு கீழே உள்ளவர்கள் தவறான பாதையிலே செல்வதற்கு மாதிரிகளாய் அமையக்கூடாது. இப்பொழுது இதுவரை செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கடந்த காலங்களிலே தேவன் தன்னுடைய ஜனங்களை சுற்றி ஒரு வேலி அடைத்து வைத்திருந்தார். அந்நாட்களிலே இருந்த பெரிய ராஜ்யங்கள் எதுவும் இந்த தேசங்களை தொடும்படியாய் வரவில்லை. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? பாருங்கள், 2 Nehemiah 12:2-3. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகோபெயாமின் 5 வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். அவனோட கூட எகிப்திலிருந்து வந்த லூபியர், சூக்கியர், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களாயிருந்தார்கள். முதலாவாக இப்படி எகிப்தின் ராஜா வந்து எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவு அள்ளிக்கொண்டு போய்விட்டான். ராஜ்யத்திலிருந்த பொன்னையும் வெள்ளியையும் செல்வத்தையும் அவன் அள்ளிச் சென்றான். பாருங்கள், 2 Samuel 12:9-11 வாசிக்கிறேன். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும்
சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான்.
அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான்.
ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா? இந்த பொன் பரிசைகள், பொன் கேடயங்கள் தாவீதினால் பொன்னினாலே செய்யப்பட்டு சாலமோனால் ஆலயத்திலே வைக்கப்பட்டவை. இப்பொழுது அது கொள்ளை போனபடியினாலே ரெகோபயாம் வெண்கல பரிசைகளையும் கேடயங்களையும் செய்து வைக்கிறான். அவர்கள் செய்த பாவத்தினாலே கர்த்தருடைய தண்டனை இவ்வண்ணமாய் அவர்கள் மேலே வந்தது. இது ரெகோபயாமை தாழ்மைப்படுத்தும் ஒரு சம்பவம். சாலமோனுடைய செல்வ செழிப்பிலே வளர்ந்தவன், சாலமோன் காலத்திலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே மிதந்தவன். செல்வத்தை தவிர செழிப்பை தவிர வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது. இப்பொழுதுதான் சாலமோன் ராஜாங்கத்தின் மகிமை முடிந்து போகக்கூடிய ஒன்று என்பதை உணர்கிறான். பாருங்கள், 2 Samuel 12:12. அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவிலே இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. அருமையானவர்களே, இந்த வசனம் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ரெகோபயாம் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்திய போது உடனடியாக கர்த்தர் தண்டனையை அவன் மேலிருந்து எடுத்து விடுகிறார். யூதாவின் மேலிருந்தும் அவருடைய கரத்தை எடுத்து விடுகிறார். 2 Samuel 12:13. அப்படியே ராஜாவாகிய ரெகோபயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகோபயாம் ராஜாவாகிற போது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியானவனுடைய தாயின் பேர் நாமாள். இங்கே ரெகோபயாமுடைய தாயை குறித்து நாம் அறிந்து கொள்வது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? அம்மோனியர்கள் தாவீதுக்கு விரோதமாயிருந்தாலும் தாவீது அம்மோனியர்களிடத்திலே நட்பாயிருந்தார். இப்பொழுது தாவீதின் பேரனாகிய இந்த ரெகோபயாமின் தாய் ஒரு அம்மோனிய பெண் என்பது தெரிய வருகிறது. இந்த ரெகோபயாமுடைய குணநலனுக்கு அந்த தாயும் பொறுப்பானவளாயிருக்கிறாள். ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் அநேக ராஜாக்களின் தாய்மாரை குறித்து படித்தோம். ஒரு குமாரனுடைய குணநலனுக்கு பொறுப்பு ஒரு தாய். எனவேதான் தாயாரை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். ஒரு மகன் சிறந்தவனாய் வருவான் என்றால் தாயின் பங்கு அங்கே அதிகம் உண்டு என்று நாம் விசுவாசிக்கலாம். அவன் ஒரு துன்மார்க்கமான மனிதனாய் மாறியிருந்தாலும் தீமையான ராஜாவாயிருந்தாலும் அதற்கும் பொறுப்பு அவனுடைய தாயாரே. 2 Samuel 12:14-16 பாருங்கள். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். ரெகோபயாமின் ஆவியோடந்தமான நடபடிகள் செமாயாவின் புத்தகத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் வம்ச அட்டவணையிலும் அல்லவோ எழுதியிருக்கிறது. ரெகோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் சகல நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ரெகோபயாம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின் தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய அபியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இதோடு கூட ரெகோபயாமின் வாழ்க்கை குறித்து 4 புத்தகத்தில் நாம் பார்ப்பது நிறைவடைகிறது. தொடர்ந்து இந்த அபியாவை குறித்து நாம் பார்ப்போம். ரெகோபயாமின் மரணத்திற்கு பிறகு அபியா யூதாவின் மேலே ராஜாவானான். அபியா நல்ல ராஜாக்களின் வரிசையிலே வராவிட்டாலும் 1 Samuel 15:3 இவனை குறித்து பார்க்கும்பொழுது தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. ஆனால் 2 Samuel நாம் பார்க்கும்பொழுது அவன் தேவனை கனம் பண்ணி நடந்த காரியங்களை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். 2 Samuel 13:3-6 பாருங்கள். அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பேராகிய பராக்கிரம சேவகரின் ராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தமணினான். யெரோபயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 800,000 பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான். அப்பொழுது அபியா இப்ராஹிம் மலை தேசத்திலுள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று, யெரோபயாமே, எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள்,
இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை
இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் ஊழியக்காரனான யெரொபெயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். நாம் ஏற்கனவே பார்த்தது போல ரெகோபெயாமின் அறிவற்ற செயலே இதற்கு காரணமாயிருந்தது. இரண்டு நாளாமும் 13:7 பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் பால வயதும் திடநற்ற மனதுமாயிருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். அவன் இளைஞனாய் இருந்தது மட்டுமல்ல, அவன் மதியற்றவனாகவும் இருந்தான். இதை குறித்து விபரமாக கூறினான். அபியா மீண்டுமாக 10 கோத்திரங்களையும் யூதா கோத்திரத்தோடு இணைக்க முற்படுகிறான். ஆனால் அதிலே இப்பொழுது எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் ரெகோபெயாம் தன்னைத்தானே வடக்கு ராஜ்யத்தின் மேலே ராஜாவாக்கிக் கொண்டான். அவன் சமாதானத்தை விரும்புகிறவன் அல்ல. பாருங்கள், 2:13-14 யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிறபோது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரியைகளை முழக்கினார்கள். உதவிக்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இப்பொழுது தேவன் கிருபையாக செயல்படுகிறார். பாருங்கள், 2:13-15 யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் அணினார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 500,000 பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். இது உண்மையாகவே ஒரு மகத்தான வெற்றியாய் இருந்திருக்கிறது. வசனங்கள் 19-20 அபியா யெரொபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், யஷானாவையும் அதன் கிராமங்களையும், எப்பெரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அப்புறம் அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான். இது யெரொபெயாமாலே பிளவுபட்டு போன வடக்கு ராஜ்யத்தின் மேல் தேவனுடைய தண்டனையாயிருக்கிறது. 2:13-21:22 அபியா பலத்து போனான். அவன் 14 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி 22 குமாரரையும் 16 குமாரத்திகளையும் பெற்றான். அபியாமின் மற்ற கிரியைகளும் அவன் நடபடிகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய இத்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. அபியா மிகச் சிறந்த ஒரு ராஜா என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அவனுக்கு பின்னாலே அவனுடைய குமாரனாக வந்தவன் யூதாவிலே முதலாவது எழுப்புதலை உண்டு பண்ணுகிறான். நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மீதான சகோதரனை சகோதரியே, யூத அரசர்கள், இஸ்ரவேல் அரசர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளை குறித்த பட்டியலை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் மறவாமல் எங்களோடு தொடர்பு கொண்டு அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வேத பகுதிகளை தொடர்ந்து நாம் படிப்பதற்கு அது மிக மிக உதவியாக இருக்கும். ஏற்கனவே அதை கேட்டு பெற்றுக்கொண்டு பயன்படுத்துகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே ரெகோபெயாம் அவனுடைய ஜனங்களோடு கூட நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டபடியினாலே அவர்கள் மேல் தேவன் அனுப்பிய தண்டனையை குறித்து படித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்பொழுது அவர் நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். கர்த்தர் பாதுகாவலராய் இருப்பார் என்கிற வேதவசனங்களை எழுதி தொங்கவிட்டுக் கொண்டால் மட்டும் நமக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு வரப்போகிறதில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த சங்கீதத்திலேதான் கர்த்தர் தன்னை எப்படியெல்லாம் காத்துக் கொள்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் கர்த்தரை விட்டு தூரம் போவோம் என்று சொன்னால் நம்மை சுற்றி அவர் அடைத்து வைத்திருக்கிற வேலியை அகற்றி விடுவார். ரெகோபெயாமுடைய வாழ்க்கையிலேயும் அப்படி அவர் அவனை சுற்றி வைத்திருந்த வேலியை எடுத்தபடியினாலேதான் எகிப்து ராஜா வந்து தாவீது சேகரித்த பொன்னாலான பரிசைகளையும் செல்வங்களையும் அள்ளிச் சென்று விட்டான். ஆனாலும் அவன் தன்னை தாழ்த்திய பொழுது கர்த்தர் அவனை முழுவதும் அளிக்காதபடி அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று என்று பார்க்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து நாம் மனம் திரும்பும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மேல் மீண்டுமாக இரக்கம் உள்ளவராக, கிருபை உள்ளவராக நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக ரெகோபெயாமின் மகனான அபியாவை குறித்து படித்தோம். அபியாவும் ஒரு சிறந்த அரசன் என்ற பெயர் பெறாவிட்டாலும் கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் யூதாவோடு சேர்த்து ஒரே ராஜ்யம் ஆக்கிவிட வேண்டும் என்ற பாரம் இவனுக்கு இருந்தது. யுத்தத்திற்கு சென்று அவர்களோடு பேசும்பொழுது, எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை என்று தைரியத்தோடு சொல்கிறான். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் பணிவிடைக்காரர்கள் எல்லாரும் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறோம். நீங்கள்தான் அவரை விட்டு விட்டீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அபியாவினுடைய இருதயத்திலே கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததை நாம் பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழமான விருப்பம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான வாஞ்சை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எப்பொழுதும் நாம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம், இது எல்லாவற்றையும் அவர் அறிவார். நம்முடைய உள்ளம் அவருக்கு பிரியமாயிருப்பதை குறித்து வாஞ்சை உள்ளதாக இருக்கும் என்றால், அவருடைய சித்தத்தையே செய்ய நாம் நோக்கமுள்ளவர்களாயிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கும் இறங்கி நமக்கு உதவி செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜாக்களின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்பொழுது, நாங்கள் எப்படி எப்பொழுதும் உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்மை சார்ந்து கொள்கிறவர்களாக, உம்மையே நம்புகிறவர்களாக வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும், எந்த ஒரு காரியத்திலே பயந்து கொண்டிருந்தாலும், உம்மேலே பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை சார்ந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றைக்கும் உள்ளத்திலே பாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, கர்த்தாவே நீரே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று உம்மை மட்டுமே நம்பி வருகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை அரவணைத்துக் கொள்ளும், எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். நீர் அவருடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை அநேகருக்கு சாட்சியாய் சொல்லத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கே இந்த வாரத்திலேயே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. சங்கீதம் 20:4.